அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
வரி வடிவம் என்பது அந்த சப்தத்தை நாம் நினைவு வைப்பதற்காக கொண்டு வருகிற ஒரு படம், அவ்வளவுதான். அதுக்கு மேல வரி வடிவத்தில் ஒன்றும் இல்லை. வானான்ற உடனே இப்படி சொல்லி போட்டு சொல்றமே, நான் உங்களுக்கு சும்மா சொல்றேன், இப்படி இப்படி ஒரு வட்டம் போட்டு இதுதான் ஆனா என்று இனி அடுத்த தலைமுறைக்கு படிப்பிச்சா அடுத்த தலைமுறை ஆனாண்டா இப்படி இப்படி நினைக்கும். ஆனா சப்தத்தை மாத்த முடியாது. வரி வடிவத்தை மாத்தலாம், ஒளி வடிவத்தை மாத்த முடியாது. ஒளி வடிவம் என்பது ஒளி வடிவம் தான். ஆ என்ற ஓசை என்றால் ஆ தான் ஓசை. அப்போ ஒரு அச்சரத்திலே ஒளி வடிவம் முக்கியமா வரி வடிவம் முக்கியமா என்றால் ஒளி வடிவம் தான் முக்கியம். அதை மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று சொன்னேனே, ரொம்ப முக்கியமாக என்ன செய்தார்கள், இது ரெண்டும் சேர்ந்து 30, 12 18 சேர்க்க விட்டு 200 சொச்ச எழுத்து உண்டாக்கினார். ஒன்றும் தமிழ் எழுத்திலே அதிகமாக இல்லை, 4 எழுத்து அதிகம். விஞ்ஞானம் வளர வளர நம்முடைய இளைஞர்கள் நம் சொத்தை விரிவுபடுத்த அவர்களுக்கு தெரியவில்லை. உடனே விஞ்ஞானத்தை படிச்சுட்டு அவன் தான் பெரியவன் பெரியவன் என்று காவடி ஆற்றுறதுலயே நாம வேலை பார்க்கணும். இப்ப கம்ப்யூட்டர்ல எனக்கு தெரியல, முயற்சி பண்ணுங்க. என்னை விட 100 மடங்கு அறிவாற்றல் உள்ள புத்தியோடு நீங்க பிறந்திருப்பீர்கள், அதனாலே சொல்றேன். ஒரு கம்ப்யூட்டர்ல ஒளி வடிவத்தை கலக்க பழகிவிட்டால், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா, இப்ப ஆ என்ற ஓசை, இக் என்ற ஓசை, இக் சகா கா, நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. கம்ப்யூட்டர்ல ஏதாவது முயற்சி பண்ணி கண்டுபிடிங்க. இந்த 12 எழுத்தும் 18 எழுத்தும் மட்டும்தான் இருக்க வேணும். இந்த 2 எழுத்து தட்டினா காணா வர வேண்டும். இதுக்கான முயற்சி பண்ணினா கண்டுபிடிச்சிருவான், அதுல எல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி பார்த்தா நம்ம கீபோர்ட்லையும் 30 எழுத்து இருந்தா போதும், கொஞ்சம் சார்பு எழுத்து சேர்க்க வேணும், அவ்வளவுதான். இதுகளுக்கான தேடலை நாங்க பண்றதில்லை. நாங்க அப்படியே பிச்சை போட்டா கையில வாங்கி அவன் பெரியவன் நான் சின்னவன் என்று சொல்றதே எங்க வேலை. கருவிகள் வருவது எல்லாருக்குமாகத்தான் கருவி வருகிறது. இது அவன் கண்டுபிடிச்சான்றதுக்காக அவனுக்கான கருவி அல்ல, இது நமக்கான கருவியும் தான். கருவியை என்ன செய்ய வேணும், 12 18 எழுத்து வச்சிருக்க வேண்டியது, 2 எழுத்தை தட்டினா காணா வர வேணும் ஸ்கிரீன்ல. இப்படி பண்ணிட்டோமா இருந்தால் நமக்கும் சுருக்கமான எழுத்து தான். ஒன்னும் தமிழ் எழுத்து ரொம்ப கஷ்டமானது இல்லை, 18 எழுத்து. என்ன சொல்ல போனா, விஞ்ஞானத்தின் மொழி ஆங்கிலம் என்கிறார்கள், விஞ்ஞானத்தின் மொழி ஆங்கிலமே தவிர ஆங்கிலம் விஞ்ஞான மொழி இல்லை. இது தமிழ் படித்தவனுக்கே இதுதான் ஒரு குணம், மற்றவனை தாழ்த்துறதுதான் குணம் என்று நீங்க நினைப்பீர்கள். நான் நியாயபூர்வமாகத்தான் இதையெல்லாம் சொல்வேன், சும்மா சொல்ல மாட்டேன். விஞ்ஞானத்தின் மொழி விஞ்ஞான மொழி இல்லை என்பதற்கு சான்று சொல்லுகிறேன். இப்ப அந்த காலத்தில் கீபோர்டில் 24 26 எழுத்து தான் என்று சொன்னார்களே, கீபோர்டில் எப்படி வச்சிருக்கிறார்கள், எல்லா ஆங்கில எழுத்துக்கும் கேபிட்டல் எழுத்து ஸ்மால் எழுத்து என்று 2 எழுத்து வச்சிருக்கிறார்கள், வச்சிருக்கார்களா இல்லையா, ஏ போட வேணும் அல்லது ஏ போட வேணும். நான் உங்களுக்கு முதல் சொன்னேனே, ஒரு அச்சரத்திலே வரி வடிவம் முக்கியமா ஒளி வடிவம் முக்கியமா, ஒளி வடிவம் தான் முக்கியம். ஒளி வடிவத்திற்கு அச்சரம் வச்சவனை தப்பு சொல்லுகிறோம். சும்மா அழகுக்கு கேபிட்டலே சும்மாவிலேயே வச்சிருக்காது, அது எழுதுற பொழுது ஒரு வடிவு தெரியுமே தவிர மொழிக்காதனால ஒரு பயனும் இல்லை. அதுக்கு 2 தான் அந்த 26 எழுத்த வச்சிருக்கிறோம், இதை தட்டு இதை தட்டு என்று. என்ன பிரயோசனம், நீ கேபிட்டல் ஏ போட்டாலும் உச்சரிப்பு ஏதான், சிம்மாவிலேயே போட்டாலும் உச்சரிப்பு ஏதான், ஏதாவது வித்தியாசம் உண்டா, மொழி பயன்பாட்டிலே ஏதாவது வித்தியாசம் உண்டா, சும்மா ஒரு ஓவியமான அழகு எழுதுற பொழுது அழகு, இதுக்கு முன்னுக்கு இப்படி போட்டு இதுக்கு மெனக்கட்டு வச்சிருக்கிறான். நாங்கள் ஒரு உச்சரிப்புக்கு ஒரு எழுத்து வச்சா கிண்டல் பண்றோம். எல்லாத்தையும் விட நகைச்சுவை நான் சொல்றது பாருங்க, இதை நீங்க எனக்கு விளக்கப்படுத்தலாம். ஆங்கிலத்திலே சில எழுத்துக்களுக்கு எந்த இடத்திலே என்ன உச்சரிப்பு என்பது நிச்சயிக்கப்பட்டதில்லை. ஆங்கிலத்திலே எழுத்து சில எழுத்துக்களுக்கு உச்சரிப்பு என்பது நிச்சயிக்கப்பட்டதில்லை. பால் பாய், ரெண்டு சொல் சொன்னேன், பால் பாய் உச்சரிப்பா போ போ என்ற சத்தத்தோட தான் இந்த ரெண்டு சொல்லும் தொடங்குகிறது. பால் என்கிறோம் போ என்கிறோம், உச்சரிப்பாக சப்த உச்சரிப்பாக ரெண்டும் போ என்றுதான் தொடங்குகிறது. ஆனா இங்கிலீஷில் எழுத்து என்ன, ஒன்றுக்கு பிஏ போடுறான், பிஏ போறோம். அப்ப இப்ப இந்த ஏக்கு ஓ உச்சரிப்பா, ஓக்கு ஏ உச்சரிப்பா? சும்மா கேட்கிறேன், ஏன் போட்டான்னு கேட்டா, இப்ப போ அந்த உச்சரிப்புக்கு ஏ போடலாம் என்றால் அப்ப இன்னொரு இடத்துலயும் அந்த உச்சரிப்பு போடலாம். முடியாது, நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஒரு மொழியை ஞாபகத்தில் வச்சு படிக்கிறது சுலபமா, நிச்சயமான உச்சரிப்போட படிக்கிறது சுலபமா? தமிழ்ல ஒரு அச்சரத்துக்கு இதுதான் ஓசை என்றால் அதுதான் ஓசை, ஒரு மாற்றம் பெறாது. ஆனா ஆங்கிலத்தில் நீங்க நினைப்பு வச்சிருக்க வேண்டும், இந்த இடத்துல இதுக்கு இன்ன ஓசை, இந்த இடத்துல இன்னது ஓசை மாறினா அதுக்கு ஏதோ எல்லாம் சிரிக்கிறான். நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, தமிழ்ல, ஆனா தமிழ்லையும் மாற்றம் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை, மாற்றமும் வரையறுக்கப்பட்ட மாற்றம். இப்ப காணா என்ற எழுத்து இருக்கிறதே, தமிழ்ல மாற்றம் உண்டு, இல்லை என்று நான் சொல்லவில்லை. காகம் என்று ஒரு சொல், இந்த இலக்கண வகுப்பு தான். காகம் என்று ஒரு சொல் நாம் எழுதுற பொழுது என்ன எழுதுறோம், காணா எழுதி, காவண்ணா எழுதி, இம்மன்னா எழுதுறோம், அப்படித்தானே காகம் எழுதுறோம். அப்ப எப்படி அதை உச்சரிக்க வேண்டும், காக்கம் அப்படித்தான் உச்சரிக்க வேண்டும். காவண்ணா எழுதி, காணா எழுதி, இம்மன்னா எழுதுறோம். அப்ப காகம் தான் நாங்க சொல்றோம், காக்கம் என்று சொல்றது இல்லை. அப்ப எப்படி அந்த காணா ஹாவனாவா மாறிச்சது, அங்கேயும் உச்சரிப்பு மாற்றம் உண்டு என்று கேட்டால், அந்த உச்சரிப்பு மாற்றம் முன்பின் எழுத்தை பொறுத்த அளவு ஒரே மாதிரியாக வரும். இங்க ஞாபகம் வச்சு அங்க ஞாபகம் வச்சிருக்கிறது இல்லை, நீ இங்க மாத்தினா உன்னை அறியாமல் நாக்கு அப்படி உச்சரிக்கும், அது ஒன்று காகம். அது போல எல்லா சொல்லையும் சொல்லி பாருங்க, தாகம், பாகம், நாகம், எல்லாம் அந்த எழுத்து அமைப்புல ஒன்றா தான் வரும். போயும் போலும் அப்படியா? இதை விட ஒரு பெரிய நகைச்சுவை என்னவென்றால், ஆங்கிலத்திலே, நீங்க இந்த ஆங்கிலத்தை பத்தி உங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயத்தை கெடுக்கிறதுக்காகவே பேச, ஒரு மொழியும் எனக்கு பகையான மொழி அல்ல, நான் சொல்றேன், நாங்க எங்க மொழியினுடைய பெருமை தெரிய வேணும். நாளைக்கு ஒரு உலக அரங்கிலே நீங்கள் யாராவது போய் ஏற வேண்டி வந்து விட்டது, தமிழ் பள்ளி கொஞ்சம் சொல்லுன்றா நீ சொல்ல வேண்டாமா? அதுக்காக சொல்லுகிறேன், ஆங்கிலத்திலே ஒரு முறைமை வைத்திருக்கிறார்கள், அதை விட ஒரு நகைச்சுவையான வேலை ஒன்றும் இல்லை. ஒரு சொல்லை போட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்கு உச்சரிப்பு சொல்ல மாட்டார்கள், கேட்டால் சைலண்ட் என்றுவார். இந்த சொல்லிலே இந்த எழுத்து சைலண்ட். ரொம்ப நாங்கள் அப்படியா, இந்த ஆறாவது பிள்ளை விட்டால் நாங்கள் உடனே சிரிப்போம், இது சைலண்டான எழுத்துக்கு நீங்கள் போட்டுட்டீங்கன்னு சிரிப்போம். நான் இப்போ உங்களுக்கு சும்மா சொல்கிறேன் பாருங்க, ஆனா, இம்மண்ணா, மாவண்ணா, மீனா, ஆனா, இம்மண்ணா, மாவண்ணா, மீனா, அம்மா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் கொஞ்சம் புத்திய சொல்ல, ஆனா, இம்மண்ணா, மாவண்ணா, மீனா, அம்மா. என்னடா அம்மா மீனா அங்கே பற்றி, மீனா சைலண்ட். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? மீன, நான் ஏன் அவங்க சொல்ல நாங்க சொல்லப்படாதா? மீனா சைலண்ட். நான் கேட்கிறேன் பாருங்க, நான் விஞ்ஞானத்தின் மொழி இல்லை என்று சொன்னேன், விஞ்ஞானபூர்வமான மொழி இல்லை என்று சொன்னேன், அதுக்கு காரணம் சொல்லுங்க. ஒரு அச்சரத்துக்கு ஒளிவடிவு வரிவடிவு என்று போட்டே சொன்னேன் அல்லவா, ஒளிவடிவு முக்கியம் என்று சொன்னேன் அல்லவா, ஒளிவடிவை குறிக்கத்தான் வரிவடிவம், ஒளிவடிவை குறிப்பதற்குத்தான் வரிவடிவம். இப்போ ஆனா மாவண்ணா மீனா போட்டு அம்மா என்று சொல்லி மீனாவுக்கு எங்கடா சத்தம்டா, மீனா சைலண்ட் என்று சொல்றேன்னு வைங்க, சைலண்டான எழுத்துக்கு நீ ஏன் மெனக்கட்டு வடிவம் போடுற? நீங்க விளக்கம் சொல்லுங்க எனக்கு. அதுல ஓசைக்கு இடமே இல்லை, அந்த அச்சரத்துக்கு ஓசைக்கு இடம் இல்லைன்னு நீ ஏன் சொல்ற, சைலண்ட் சொல்ற? சைலண்டான ஒரு மொழிக்கு ஏன் அதுல ஒரு எழுத்து போடுவான்? எனக்கு சத்தியமா புரியலங்க. நான் இது ஒண்ணும் அதை கண்டு, ஆங்கிலம் தெரிஞ்சவங்க இதுக்கான விட கண்டுபிடிங்க. ஒரு எழுத்து ஓசையே இல்லை, அந்த சொல்லல அந்த எழுத்துக்கு ஓசையே இல்லை, எழுத்த போட்டுட்டு சைலண்ட் என்று ஏன் எழுத்த போடாம விட, சைலண்டான எழுத்து நீ ஏன் மெனக்கட்டாவுக்கு வடிவம் போடுற? தமிழ்ல இது கிடையாது. எங்காவது ஒரு மாற்றம் இருந்தால் அந்த மாற்றம் ஒரே தொடர்பிலே, தாகம், பாகம், மாகம், நாகம் எல்லாம் ஒரே தொடர்பிலே வரும். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அறிவுபூர்வமான மொழியின் சொந்தக்காரர்கள் நாம் என்பது உங்களுக்கு புரிகிறதா? அப்போ இந்த அச்சர வடிவுக்குள்ளே நுழைகிறோம், ஆங்கிலத்தை விட நாங்கள் எங்கேயோ நிற்கிறோம். உயிரெழுத்து மெய்யெழுத்து என்றார்கள், அதை ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், இப்போ இந்த அது ரெண்டும் சேர்ந்தா பிறக்கிறது உயிர் மெய்யெழுத்து. இந்த உயிரெழுத்து என்று சொல்கிற பொழுது அந்த எழுத்தினுடைய சப்தத்துக்கு அளவு வைத்திருக்கிறார்கள். எப்போ 2000 ஆண்டுக்கு முன்னமே தொல்காப்பியமோ நன்னூலோ நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் முதலிலே எழுத்து பிறப்பு என்று ஒரு பகுதி இருக்கும். நான் இலக்கணம் படித்தது ரொம்ப கொஞ்சங்க, உண்மையாக சொல்கிறேன், ஒன்றும் தன்னர்க்கமாக எனக்கு இவ்வளவு தெரியுன்ற மாதிரி காட்டிட்டு இப்போ இந்த கீழே இறங்கி காட்டி என்ன ஏற்றுறதுக்கு நான் சொல்லலை. உண்மையிலே நான் படித்தது கொஞ்சம். என் ஆசிரியரிடம் போய் நான் முதல் அவர் இலக்கணத்தில் ஒரு புலி, இலக்கண வித்தகர் என்று அவருக்கு பெயர், அவரிடம் போய் இலக்கணம் படிக்க வேணும்னு நான் கேட்டேன். நான் போகிற பொழுது எனக்கு 40 வயசு ஆகிவிட்டது. அவர் யோசிச்சு விட்டு சொன்னார், நமக்கு ரொம்ப வயசாயிட்டுது, இனி இலக்கணம் படிக்கிறது கஷ்டம், இலக்கணம் வேண்டாம் முன்னுக்கும் சொல்லியிருப்பேன், நீர் திருக்குறளை படியும் அங்கங்கே அதில் வர்ற இலக்கணம் விளங்கப்படுத்துகிறேன் அவ்வளவும் போதுமென்றார். அவ்வளவும் தான் என்னுடைய இலக்கண அறிவு. இந்த இலக்கணத்தில் இது உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டும் சேர்ந்தால் உயிர் மெய்யெழுத்து, ஒரு உயிர் ஒவ்வொரு எழுத்து அச்சரங்களுக்கும் இதுதான் ஓசை என்று வரையறுத்திருக்கிறார்கள், வரையறுத்திருக்கிறார்கள். ஒரு உயிரெழுத்து ஒரு உயிர் குற்றெழுத்துக்கு ஓ சவுண்ட் எவ்வளவு என்று கேட்டால், அதனுடைய இயக்கம் எவ்வளவு, எவ்வளவு தூரம் அந்த சத்தத்தை நீங்க சொல்லலாம் என்று கேட்டால் ஒரு மாத்திரை. ஒரு உயிர் குற்றெழுத்து, அந்த உயிரெழுத்திலே நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்ன எங்கேயோ பேசினதெல்லாம் கலந்துடுது எனக்கு. உயிரெழுத்த ரெண்டா பிரித்தார்கள், குற்றெழுத்து நெட்டெழுத்து. மெய்யெழுத்த மூன்றா பிரித்தார்கள், மெல்லினம் வெள்ளினம் இடையினம் மூன்று. இதுல தமிழ்ல ஒரு விளையாட்டு பண்ணி வச்சிருக்கான், இலக்கணக்காரனை பண்ணி வச்சிருக்கான், எங்களை போல பேச்சாளர்கள் இல்லை, இலக்கணக்காரனை பண்ணி. உயிரெழுத்துக்கு அவர்கள் வச்ச பெயர், உயிரெழுத்துக்கு வச்ச பெயர் ஆணெழுத்து, மெய்யெழுத்துக்கு வச்சிருக்கிற பெயர் பெண்ணெழுத்து. இதுல இந்த அகேனம் என்ற ஒரு எழுத்து அங்கால கடைசியா வந்து நிக்கதே பாருங்க, 3 புள்ளி வச்சது, அதுக்கு அலி எழுத்து என்று பெயர், இலக்கணக்காரர் பெயர் வைத்திருக்கிறார். காரணம் இல்லாமல் பெயர் வைப்பார்களா? அவர்கள் ஒரு காரணத்தோடு தான் பெயர் வைக்கிறார்கள், அந்த காரணம் நான் சொல்றேன். அப்ப இந்த உயிரெழுத்து ரெண்டு வகை என்று சொன்னேனே, ஒன்று சத்தத்தை குறுக்கி சொல்வது, கொஞ்சம் சத்தத்தை நீட்டி சொல்வது, அதே சத்தத்தை நீட்டுவது. எப்படி என்று சொல்கிறேன், ஆ என்று ஒரு ஓசை. ரொம்ப போர் அடிச்சா நீங்க கையோ எத்தி சொல்லலாம், சார் கொஞ்சம் மாத்துங்க. ஆ என்ற ஓசை இருக்கிறதே ஆ, அது குற்றெழுத்து. இதையே கொஞ்சம் நீட்டி சொன்னா ஆ, பிறகு இ நீட்டினால் இ. ஏதோ படத்துல பழைய பாட்டுல சாவித்திரி பாடுற மாதிரி நினைப்பு, மொழி முதல் முதல் படிக்கிறது. அப்போ இந்த ஓசையை குற்றெழுத்து நெட்டெழுத்துன்றா 12 எழுத்துன்றா, அதுல எல்லாத்துக்கும் நெட்டெழுத்து கிடையாது, குற்றெழுத்து நெட்டெழுத்து, குற்றெழுத்து ஓசையை நீட்டினால் நெட்டெழுத்து. இதை புரிஞ்சு கொள்ளுங்க. அது எவ்வளவு தூரம் நீட்டலாம்ங்கிறதுக்கு அது வேற விதிவிலக்கு உண்டு, அது பிறகு சொல்லுகிறேன். இப்போ ஒரு அச்சரத்திலே குற்றெழுத்து நெட்டெழுத்து இது ஆண், அதிலே வல்லின எழுத்து மெல்லின எழுத்து இடையின எழுத்து இது பெண். இதை என்ன சொன்னார்கள் என்றால், நான் சொல்றது இயற்கைக்கும் எழுத்துக்குமான தொடர்பை பொருத்த வேணும், அதுக்காக சொல்லுகிறேன். ஆம்பளையில ரெண்டு வகையான ஆம்பளை உண்டு, ஒன்று வலிமையான ஆண், அடுத்தது வலிமை குன்றின ஆண். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆம்பளைகள்ல ரெண்டு இயற்கையோட அச்சரங்களை பொருத்தி சொல்லுகிறேன். வலிமையான ஆம்பளை, ஆம்பளைன்றா ஆம்பளை, அவன் தான் ஆம்பளை. மற்றவன் ஆம்பளை வடிவத்தில் இருப்பான், கொஞ்சம் வலிமை குன்றினவனா இருப்பான். அதைத்தான் குற்றெழுத்து நெட்டெழுத்து என்றார்கள். பெண்களிலே மூன்று வகையான பெண்கள், ஒன்று ரொம்ப மென்மையான பெண்கள், அதான் மெல்லினம். கிட்டத்தட்ட ஆண்களுக்கு சமமான பெண்கள் வல்லினம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பெண்கள் இடையினம். இந்த மூன்று வகையான பெண்கள் உண்டு. இந்த மெய்யெழுத்து நான் நகைச்சுவையா சொல்றது உண்டு. மெய்யெழுத்துக்கு பெண் என்று சொன்னதுக்கு ஒரு காரணம், அல்லது பெண் இந்த மெய்யெழுத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா நீங்கள் பார்த்தா எல்லாம் பொட்டு வச்சிருக்கோம். மெய்யெழுத்து எல்லாம் மேல புள்ளி வச்சாதானே மெய்யெழுத்து. அப்ப பாருங்க, தமிழ் பெண்கள் பொட்டு வைக்க வேண்டும் என்பதை எழுத்திலேயே காட்டிட்டான். அச்சரங்கள்ல மெய்யெழுத்து எல்லாத்துக்கும் பொட்டு உண்டு. நான் சொல்றது உங்களுக்கு அதை ஏற்றுக்கிறீங்களா? இப்ப வெள்ளக்காரனை பார்த்து பொட்டு வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். பொட்டு வைக்கிறச்சா மெய்யெழுத்து. இது பெண்கள்ல மூன்று வகை, மென்மையான பெண்கள், திண்மையான பெண்கள், இடைப்பட்ட பெண்கள். ஆண்கள்ல ரெண்டு வகை, ஒன்று மென்மை திண்மை, இடை வகை என்று ஒன்று இல்லை. ராமாயணத்திலே விஸ்வாமித்திரர் ராமரை கூட்டிக் கொண்டு போகிறார், உங்களுக்கு கதை இடையிடையே இலக்கியத்துக்கு போய் வந்தா கொஞ்சம் மனம் சோறாது. கூட்டிக் கொண்டு போகிறார். போகிற வழியிலே மூன்று பெண்களை காட்டினார் ராமனுக்கு. முதலிலே தாடகையை காட்டினார். உங்களுக்கு தெரியும் ராமாயணத்திலே முதல் தாடகையை காட்டினார். தாடகை வதம் நிகழ்ந்தது. ஏனென்றால் ரொம்ப வல்லின பெண்கள் வதத்துக்குரியவர்கள் தான், சமாளிக்க முடியாது. இது என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ வல்லின எழுத்துக்கள். அப்போ ராமன் ராமருக்கு தாடகையை காட்டினார். அதுக்கு பிறகு இடையெழுத்து அகலிகையை காட்டினார். அதுக்கு பிறகு மெல்லினம் சீதையை காட்டினார். வல்லினம் காட்டி இடையினம் காட்டி மெல்லினம் காட்டினார். அங்கதான் ராமன் போய் சேர்ந்தார். அப்ப இந்த மூன்று வகை பெண்கள், ரெண்டு வகை ஆண்கள், வெள்ளினம் மெல்லினம், குற்றெழுத்து. அப்போ ஒரு குற்றெழுத்துக்கு எவ்வளவு சவுண்ட் என்று கேட்டால், அதாவது ஓசை அளவு எவ்வளவு என்று கேட்டால், அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், ஒரு உயிர் குற்றெழுத்துக்கு ஒரு மாத்திரை. ஒன்னு நாம ஒன்னும் சும்மா மொழி என்ற இந்த இலக்கியம் பேசுற மொழி எல்லாம் சயின்டிஃபிக்கா நிரூபிச்சிருக்கிறாங்க பாருங்க, விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சிருக்கிறார்கள். ஒரு ஒரு அச்சரத்துக்கு, ஒரு உயிர் குற்றெழுத்துக்கு எவ்வளவு ஓசை என்று கேட்டால் ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரை என்றால் என்ன அளவு என்று கேட்டதுக்கு தொல்காப்பியர் முதலியவர்கள் எழுதுகிறார்கள், ரெண்டு விரலை அழுத்தி இப்படி தட்டுகிறீர்களே, இந்த சவுண்ட் தான் ஒரு அச்சரத்துக்குரிய சவுண்ட், உயிரெழுத்துக்கு, ஒரு குற்று உயிரெழுத்துக்குரிய சவுண்ட். அது கூட எங்களுக்கு தெளிவில்லையா, கண்ணை சிமிட்டுகிற நேரம் என்று எழுதுகிறார்கள். ரெண்டு இமையை இப்படி தட்டுகிற நேரம் இருக்கு, அதுதான் ஒரு ஆணாவுக்கு இருக்கிற சவுண்ட் அளவு. ஆவண்ணாவுக்கு அப்ப எவ்வளவு அளவு? ஆணாவுக்கு ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை. நெட்டெழுத்துக்கு ரெண்டு மாத்திரை. இதெல்லாம் தமிழ் மொழியிலே உள்ள விஷயம் நான் சொல்றேன். அதுக்கு பிறகு வேற வேற அச்சரங்களுக்கு ஒரு எழுத்தாக, நெட்டெழுத்து இல்லாத எழுத்துக்கும் மாத்திரை கணக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இது ஒரு ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை. ஒரு மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை? எத்தனை மாத்திரை அல்லது இச்சுன்றதுக்கு எத்தனை மாத்திரை என்றால், அவர்கள் சொன்னார்கள் அரை மாத்திரை என்றார்கள். நமக்கு அது புரியாது, ஆ என்றது போலதானே இச்சென்றும் சொல்லுகிறோம். இல்லை, அது ஓசை வடிவிலே நீங்கள் சொல்லாக சொல்லுகிற பொழுது அச்சா என்று சொல்கிறீர்களே, அந்த இச்சென்னாவுக்கு வருகிற ஓசை இருக்கிறதே ஆனா ஓசையை விட அரைவாசி ஓசை. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மெய்யெழுத்துக்கள்லாம் அரை மாத்திரை, உயிரெழுத்துக்கள்ல குற்றெழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெட்டெழுத்துக்கு ரெண்டு மாத்திரை. இதை புரிந்து கொள்ளுங்கள். நான் இன்றைக்கு இப்படி சிதறலாத்தான் சொல்றேன், நீங்க அதை தொகுத்து உங்களுக்கு ஆக வச்சுக்கொள்ள வேண்டும். இப்போ உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேருகிறது, உயிர் மெய்யெழுத்து பிறக்கிறது. ஒரு இக்கண்ணாவும் ஆணாவும் சேர்ந்து காணா பிறக்கும், உங்களுக்கு தெரியும். புணர்ச்சி விதியே தமிழ்ல தான் உண்டு. நான் தான் சொல்றது, இலக்கணம் என்று கஷ்டப்பட்ட இளைஞர்கள் சொன்னாடே புணர்ச்சி விதியை வேணாம் என்று சொல்கிறாயே என்பேன். ஓசை இருக்கிறது அல்லவா, இப்ப ரெண்டு எழுத்து சேர்ந்துட்டது. இக்கன்ற ஒரு எழுத்தும் ஆ என்ற ஒரு எழுத்தும் சேர்ந்து காணா பிறந்து விட்டது. இப்ப நான் திருப்பி உங்களுக்கு வர்றேன். இக்கண்ணாவுக்கு எவ்வளவு மாத்திரை? அரை மாத்திரை. ஆனாவுக்கு எவ்வளவு மாத்திரை? ஒரு மாத்திரை. இப்ப ரெண்டும் சேர்ந்து பிறந்தா எத்தனை மாத்திரை வர வேணும்? ஒன்றரை மாத்திரை வர வேணும். ஆனா காணாவுக்கு ஒரு மாத்திரை என்று எழுதிட்டார். ஒரு மாத்திரையும் அரை மாத்திரையும் சேர்ந்தா ஒன்றரை மாத்திரை வர வேணும். மொழியியலாளர்கள் சொன்னார்கள், இல்லை, ஒரு உயிர்மை எழுத்து குற்றெழுத்துக்கு ஒரு மாத்திரை. இதை சொல்லிட்டு சொன்னார்கள். இப்ப கவனிச்சு நீங்க பாருங்க, ஒரு இக்கண்ணாவும் ஆணாவும் சேர்ந்து காணா பிறந்துட்டு. இது பிளாக் போர்டில் எழுதியிருந்தா தெளிவா தெரியும், உங்களுக்கு தெரியும்படியா பிரச்சனை இல்லை. பிளஸ் ஆ கா, இது ஒரு மாத்திரை, இது அரை மாத்திரை, இது ஒரு மாத்திரை. இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, இக்கண்ணாவும் ஆனாவும் சேர்ந்து காணா பிறந்ததே, காணாவில் ஆனாவினுடைய வடிவம் எங்காவது இருக்கிறதா? இந்த சேர்ந்து பிறந்த காணாவிலே ஆனாவினுடைய வடிவம் எங்காவது இருக்கிறதா? அது எது, எதனுடைய வடிவம் இருக்கிறது? அந்த இக்கண்ணாவினுடைய வடிவம் புள்ளி கட்டு வந்து நிக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இக்கண்ணாவும் ஆணாவும் சேர்ந்தா வர்ற காணாவில ஆணாவினுடைய சாயலே இல்லை, இக்கண்ணா தான் அப்படியே வந்து நிக்குது. ஆனா ஓசை என்று வருகிற பொழுது மாத்திரை எது நிக்கிறது? ஆணாவினுடைய மாத்திரை தான் இங்க நிக்கிறது. இக்கண்ணாவினுடைய மாத்திரை இல்லை, அது அரை மாத்திரை போயே போச்சு, ஆனா தான் நிக்கிறது. அப்போ என்ன சொல்ல வந்தார்கள் தமிழர்கள், ஒரு உயிரும் மெய்யும் சேர்ந்தால் மெய்யினுடைய வடிவும் உயிரினுடைய இயக்கமும் இருக்கும் என்று சொல்வதற்காகத்தான் அந்த அமைப்பு வச்சார்கள். வடிவமா எது வருது? மெய்யினுடைய வடிவம் வந்துட்டது. இயக்கமா எது வருது? உயிரினுடைய இயக்கம் வருது. அப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிரின் மெய்யினுடைய வடிவமும் உயிரினுடைய இயக்கமும் தோன்றியபடியால் தான் இதுக்கு உயிர் மெய் உயிர் மெய் என்று பெயர் வைத்தார்கள். ஒன்று விஞ்ஞானபூர்வமா சவுண்ட்ல போனா, தத்துவ ரீதியா உயிர் மெய் பிறக்கிற வடிவமும் போய்விட்டார். அப்போ இந்த அளவுக்கு ஆழமான மொழி நம்முடைய மொழி. இது நாம் முதல்ல அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உயிர் சேர்ந்து விட்டது, மெய் மெய்யும் உயிரும் மெய்யும் சேர்ந்தோடனே உயிர் மெய் உயிர் மெய்யிலே மெய்யினுடைய வடிவம் உயிரினுடைய இயக்கம் நிற்கிறது. இனி அதுக்கு அடுத்த இந்த சத்தம், ஆனா என்ற சத்தம் இருக்கிறது. இந்த சத்தங்களை கூறாக பிரித்தார்கள் மொழியியலாளர்கள். எப்படி? முதல்ல அச்சரங்களை பிறப்பித்தார்கள். அப்போ பிறப்பித்தவனே ஞானியாக இருக்கணும். அதனால தான் நாங்கள் சிவபெருமானிலிருந்து பிறந்தது, முருகன்லேருந்து பிறந்தது, அகத்தியன்லேருந்து மொழி பிறந்தது என்று சொல்றதுக்கு காரணம், பிறப்பிக்கிற பொழுதே இப்படி பிறப்பிக்க முடியுமா? தச்சையெல்லாம் விழுந்திருந்தா அதில் இந்த அமைப்பெல்லாம் இருக்காது. இது யாரோ ஒருத்தன் செட் பண்ணி இருக்கிறான். மொழி தோற்றத்திலேயே இப்படி செட் பண்ண முடியுமா? அப்போ இது ஏதோ கடவுள் மொழி என்று இதை சொல்றதுக்கு காரணம் இதுதான். அப்போ இந்த மொழி பிறந்து விட்டது. அச்சரங்களை முதல் பிரிக்கிறார்கள். பிரித்தால் அச்சரங்கள் பிரிந்து விட்டன. அது உயிரெழுத்து, மெய் எழுத்து, அலி எழுத்து என்று ஒரு எழுத்து வைத்தேன் சொன்னேனே, அதுக்கு ஏன் அலி எழுத்து என்று பெயர் தெரியுமா? இப்ப அலி என்று சொன்னா திருநங்கை என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அலி எழுத்துக்கு என்ன லட்சணம் என்றால், அவர்கள் ஆனா என்று கேட்டால் ஆனந்தான், பெண்ணா என்று கேட்டால் பெண்ணும் தான், ரெண்டுமா என்று கேட்டால் ரெண்டும் தான். நான் சொல்ற விளங்குதலே, அவர்கள் ஆண் தன்மையும் கொண்டிருப்பார்கள், பெண் தன்மையும் கொண்டிருப்பார்கள், ரெண்டும் கொண்டிருப்பார்கள். அகேனம் என்ற எழுத்து இருக்கிறதே, ஆனா என்ற எழுத்து நீங்க இப்படி எழுதுறீர்கள் அல்லவா, இதை கோட்டை முன்னுக்கு போட்டு இப்படி போட்டு எழுதினா அது ஆனாவாகுமா? வடிவம் மாறி போகும். அதுக்கு வடிவம் வச்சிருக்காங்க பாருங்க, அந்த அலி எழுத்துக்கு வடிவம் வச்சிருக்கிறார்கள், மூன்று புள்ளி. இதை நீங்க எப்படி திருப்பி பாருங்க, அகேனத்தை இப்படி திருப்பிட்டாலும் அகேனம் தான், அடுத்ததா திருப்பினாலும் அகேனம் தான், ஆனாவை இப்படி திருப்பிட்டா ஆனா தலைவிழா நிற்கும். அகையினத்தை பாருங்க, அந்த வடிவமைப்பிலேயே இந்த ஞானம் வச்சிருக்கிறான். இப்படி திருப்பு, அது பார்த்தா அப்படிதான், அப்படி திருப்பு, அப்படி திருப்பு. அதாவது ஆனா பார்த்தா ஆண் தான், பெண்ணா பார்த்தா பெண் தான், ரெண்டுமா ஆண்டு நினைச்சா ரெண்டும் தான். இத வடிவத்தில் வச்சான், அகையினம் என்ற எழுத்தினுடைய வடிவத்திலேயே வச்சுட்டார்கள். அது மட்டும் இல்லை, அந்த எழுத்தை நீங்க எந்த பக்கமா நின்று பார்த்தாலும் அந்த எழுத்து அந்த எழுத்தா தான் தெரியும். இதெல்லாம் ஒரு மனுஷன் முடிவு பண்ண முடியுங்களா? ஏன் அதற்கு அலி எழுத்து என்று பெயர் வைத்தார்கள் என்று கேள்விக்கு பதில் சொல்லுகிறார்கள். செய்யுளாக வருகிற பொழுது இந்த அகேனம் என்ற எழுத்து சில இடங்களிலே அரை மாத்திரை கொள்ளும், சில இடங்களிலே ஒரு மாத்திரை கொள்ளும். அரை மாத்திரை கொள்ளுகிறபடியால் அது மெய்யெழுத்து, ஒரு மாத்திரை கொள்ளுகிறபடியால் உயிரெழுத்து, ரெண்டுமாக இருக்கிறபடியால் அது அலி எழுத்து. நீங்க செய்யுள் படிக்கிற பொழுது அகேனத்தை அரை மாத்திரை ஓசைக்கும் போடலாம், ஒரு மாத்திரை ஓசைக்கும் போடலாம். அதனாலே தான் அது அரை மாத்திரைக்கும் பொருந்துகிறது, ஒரு மாத்திரைக்கும் பொருந்துகிறது என்றபடியால் ஆணாகவும் இருக்கிறது, பெண்ணாகவும் இருக்கிறது, ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறபடியா அலியாகவும் இருக்கிறது. ஒரு எழுத்துக்கு இப்படி வைக்கிறாங்க பாருங்க. இந்த அகேன எழுத்து பற்றி தமிழ் மொழி ஆராய்ச்சியாளர்கள் பெரிய ஆராய்ச்சி பண்ணலாம். நான் எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னேன், அகேனம் என்ற எழுத்து எங்க பிறக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். தமிழ் இலக்கணத்திலே அகேனம் என்ற எழுத்து எங்க பிறக்கும் என்றால், ஒரு உயிர் கொற்றெழுத்துக்கு பின்னாலே. நம் மொழி பெருமை தெரிய வேண்டாமா? அதுக்காகத்தான் இவ்வளவு மெனக்கட்டுறேன். அகேனம் எங்க பிறக்கும் என்று கேட்டால், ஒரு உயிர் கொற்றெழுத்துக்கு பின்னாலே வல்லின உயிர்மைக்கு முன்னாலே தான் பிறக்கும். இது கொஞ்சம் புத்தியில இந்த சொல்லுகள் பயிற்சி ஆக மட்டும் கஷ்டம், ஒண்ணும் வேணாங்க. இப்படி படிச்சுங்க, உயிரெழுத்து உயிரெழுத்து குற்றெழுத்து, அது ஆனாவா இருக்க வேணும், அல்லது கீனாவா ஈனாவா இருக்க வேணும், அப்படி இருக்க வேணும், அல்லது ஊனாவா இருக்கவன். இதுக்கு பிறகுதான் ஊவண்ணாவுக்கு பிறகு அகேனம் பிறக்காது, ஆவனாவுக்கு பிறகு அகேனம் பிறக்காது. அப்போ குற்றெழுத்துக்கு பின், உயிரிலே குற்றெழுத்துக்கு பின்னாலே பிறக்கும். பின்னாலே மெய்யெழுத்து வருகிற பொழுது வல்லின மெய், கசட்ட தபர என்று சொன்னோமே, அந்த வல்லின மெய்யிலே அது இன்னொரு உயிரெழுத்தோட சேர்ந்து உயிர்மையாக வேணும். வல்லின உயிரெழுத்து இன்னொன்றோட சேர்ந்து உயிர்மையானால் இது ரெண்டுக்கு நடுவில் தான் இந்த அகேனம் பிறக்கும் என்றார். அகுது இகுது உகுது, இப்ப புரியுதுங்களா? அகுதுல முன்னெழுத்து என்ன, ஆனா பின்னெழுத்து என்ன, தூணா. தூணா என்பது என்ன, இத்தன்னாவில ஊனா ஏறினது தூணா. வல்லின மெல்லி மெய்யெழுத்திலே ஒரு ஆணெழுத்து ஏறி வந்தது தூணா. அப்போ முன்னாலே குற்றெழுத்து, பின்னாலே வல்லின மெய்யெழுத்திலே ஒரு உயிரேறி இருக்கக்கூடிய உயிர்மை. இது ரெண்டுக்கு நடுவில் தான் பிறக்கும். இதுல என்ன சார், இதுல என்ன அப்படி பெரிய விஷயம் கண்டுபிடிச்சிட்ட நீ என்றால், அண்மையில ஒரு விஞ்ஞானி சொன்னான், இன்றைக்கு உலகம் எல்லாம் அழிப்பிறப்புகளினுடைய அளவு கூடிக்கொண்டு போகிறது. அழிப்பிறப்புகளினுடைய அளவு கூடிக்கொண்டு போகிறது. அது ஆராய்ச்சி பண்ணுகிறான் ஒரு விஞ்ஞானி. பண்ணிட்டு சொன்னான், இந்த இப்படியான ஆணம் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பிறக்கிற பிறவிகள் எங்கே தோன்றுகிறது என்றால், நான் சொன்னேன் ஆம்பளையில ரெண்டு வகை, குற்றெழுத்து நெட்டெழுத்து. வலிமையான ஆம்பளை, வலிமை குன்றின ஆம்பளை. ஒரு வலிமை குன்றின ஆணுக்கும், நான் ஒன்று இட்டுக்கட்டி சொல்ல இல்லை, உண்மை சொல்றேன், ஒரு வலிமை குன்றின ஆளுக்கும் இயல்பாகவே பெண்மையிலே வலிமை கூடி ஆண்தன்மை கொண்ட ஒரு பெண்ணுக்கும், பெண்ணும் புணர்கிற பொழுது பிறக்கிற பிள்ளை அழிப்பிள்ளையாக பிறக்கும் என்றான் விஞ்ஞானி. இதை நம் இலக்கணம் என்றோ சொல்லிவிட்டது, என்றோ சொல்லிவிட்டது. நான் தான் சொல்றேன், நாங்க தமிழை வச்சு என்ன சும்மா விளையாடி கொண்டிருக்கிறோம் சார். தமிழுக்கு உள்ளே போய் தேடுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் என்ன மரம், எத்தனை மரம் வந்தது, எத்தனை குருவி வந்தது, இதுதான் இப்போ ஆராய்ச்சி. தேட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு ஒரு உயிர் குற்றெழுத்துக்கும் வல்லின உயிர்மைக்கும் நடுவிலேதான் அகையனம் பறக்கும் என்று சொன்னதை இன்றைய விஞ்ஞானி சொல்லுகிறான். வலிமை குன்றின ஒரு ஆணும், வலிமை கூடின பெண் ஆண்தன்மையிலே மூர்க்கம் பெற்றிருக்கிற பொழுது புணர்ந்தால் பிறக்கிற பிறப்பு அழிப்பிறப்பாகும். இதே தமிழினக்கணம் அன்றே சொல்லிவிட்டு போனது. இது ஒரு பக்கமா இருக்கட்டும். இப்போ இந்த அச்சரங்கள் பிறக்கின்றன, அச்சரங்கள் பிறக்கின்றன. சும்மா எல்லா மொழியும் மொழி, தமிழும் ஒரு மொழி என்று தயவு செய்து அந்த லிஸ்டில் இதை சேர்க்கப்படாது. சேர்த்தா அது பெரிய பாவம். இப்படி ஒரு ஆழமான மொழி இருக்குன்னு நீங்க காட்டுங்க, நான் அதுக்கு சரண்டை பண்றேன், தமிழத்துக்கு குப்பையில போட்டுடலாம். தமிழ்ல ஒண்ணு என்ன, தமிழ நாங்க பிறந்துட்டதுக்காக தமிழ் பெரிய மொழியா? இந்த ஆழத்தினாலே தமிழ் பெரிய மொழியே தவிர, நாங்க தமிழ்நாட்டில பிறந்துட்டோம், தமிழ் மொழியில பிறந்துட்டோம், ஆகவே தமிழ் தான் பெரிய தமிழ் என்று சொல்லாதே. தமிழுக்கு என்ன வெயிட்ன்றத நீ சொல்லு. அப்படி சொன்னா தான் தமிழ் உனக்கு உரிய மொழி. அப்போ இப்ப தமிழ் என்ற அந்த மொழி, அது எந்த மொழியும் பிறக்கிறது, அச்சரங்கள் முதல் கூறு. பிறகு என்ன செய்தார்கள், அச்சரம் போதவில்லை, என்ன செய்தார்கள், அச்சரங்களை சேர்த்து சொற்களை உண்டாக்கினார்கள். எல்லா மொழியிலையும் இதுதான். சொற்களும் போதவில்லை, நம் கருத்தை பகிர்ந்து கொள்வதற்கு சொற்களும் போதவில்லை, என்ன செய்தார்கள், சொற்களை சேர்த்து வசனம் உருவாக்கினார். வசனமும் போதவில்லை, என்ன செய்தார்கள், பல வசனங்களை சேர்த்து ஒரு பந்தி உண்டாக்கினார்கள். அதுவும் போதவில்லை, பல பந்திகளை சேர்த்து ஒரு கட்டுரை போல உருவாக்கினார்கள். நம் கருத்து அந்த வாகனத்திலே ஏறி எதிராளியிடம் போய் சேர்ந்தது. இதுதான் மொழியினுடைய வேலை. என் மனதுக்குள்ளே இருக்கிற, இப்ப நான் சொல்லுகிறேனே, என் மனதுக்குள்ளே இருக்கிற எண்ணம் என்ற இந்த எண்ணத்தை நான் இப்ப என்ன செய்கிறேன், மொழியிலே ஏற்றி உங்களிடம் அனுப்புகிறேன். நீங்கள் அதை அப்படியே பிடிச்சுக் கொள்ளுங்கள். மொழியியலாளர்கள் சொன்னார்கள், எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலாளனும் தன் கருத்தை மொழியிலே ஏற்றி அனுப்புகிற பொழுது 40% தான் எதிராளியிடம் போய் சேரும். இப்ப எனக்குள்ளே ஒரு எண்ணம், நான் ரொம்ப தெளிவா சொல்றதா, எனக்குள்ளே எண்ணம் ஒரு பரீட்சை வச்சா எல்லாம் தெரிஞ்சுப்போம். எவ்வளவுதான் கெட்டித்தனமாக நாம மொழியை பயன்படுத்தினாலும் எதிராளியிடம் என் கருத்து 40% சேரும். அது கொஞ்சம் வீதாசாரம் அதிகரிக்க வேணுமானால் எண்ணத்தாலே நாம் ஒன்றுபட வேண்டும். நான் என்ன சொல்ல வருகிறேனோ அதை வாங்குகிற மனநிலையிலே நீங்கள் இருந்தால் அந்த எண்ணம் அப்படியே பதியும். இல்லாவிட்டால் நான் ஒன்று சொல்ல, நீங்கள் ஒன்று எடுப்பீர்கள். கையை மனமாற்ற வேண்டும் என்று கூனி வருகிறாள். இலக்கணம் படிக்கிற பொழுது இலக்கியத்துக்கு இடக்கிட போய் வர வேணும். வந்தவர் கையையினுடைய ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று சொல்லி கையையை பயமுறுத்த வேண்டும் என்று நினைக்கிறாள். கோசலைக்கு வாழ்வு வந்தது, உனக்கு வாழ்வு போய்விட்டது என்கிறாள் கையையிடம். எதை சொன்னா அவளோட மனம் மாறும் என்று நினைச்சு மாத்த பார்க்கிறாள். இவள் கேட்கிறாள், அப்படி என்னதான் அவளுக்கு வாழ்க்கை வந்துட்டது என்று கேட்கிறாள். அப்ப கூனி நினைக்கிறாள், இப்ப சொல்ற பொழுதே எப்படி சொல்ல வேணும் தெரியுமா, ராமனுக்கு முடிசூட்டினால் பெண்களுக்கு கஷ்டம் என்று சொல்ல வேணும். அப்பதானே உனக்கும் கஷ்டம் என்றதை சொல்லலாம். அதை நினைச்சு கொண்டு கூனி சொன்னால், ஆடவர் நகையுற, ஆண்மை மாசுற, தாடகை எனும் பெயர் தையலால் பட, கோடிய வரிசிலை ராமன் கோமுடி சூடுவன் நாளை வாழ்வு இதுவென கூறினாள். கம்பன் பாட்டு என்ன சொல்ல வந்தாள்? தாடு ஆடவர் நகையுற ஆண்கள் சிரிக்கும்படியாக, ஆண்மை மாசுற ஆண்மை மாசுபடும்படியாக, தாடகை எனும் பெயர் தையலால் வட, தாடகை என்ற பெயரை கொண்டவளாகிய பெண் விழுந்து அழியும்படியாக, கோடிய வரிசிலை ராமன் வில்லை வளைத்தவனாகிய ராமன் நாளைக்கு முடிசூட்டப் போகிறான். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணை கொன்ற ராமன் நாளைக்கு முடிசூட்டப் போகிறான், நாளைக்கு உன்னையும் கொள்வான் என்பதை மறைமுகமாக சொன்னான்.